பதினைந்தாவது வேதாகமமும் பிரெஞ்சு புரட்சியும். சீர்திருத்தம் பதினாறாம் நூற்றாண்டில் திறந்த வேதாகமத்தை மக்கள் அனைவர் முன்பும் வைத்து ஐரோப்பாவிலுள்ள அனைத்து நாடுகளும் அதனிடம் வந்து சேர வகை தேடியது. சில நாடுகள் அதனை பரலோகத்திலிருந்து வந்த ஒரு தூதராகக் கருதி மகிழ்ச்சியுடன் வரவேற்றன. மற்ற நாடுகளில் அது நுழைவதை தடுப்பதில் போப்பு மார்க்கம் வெற்றியடைந்து அதனால் வேதாகமத்தைப் பற்றிய அறிவின் ஒளியும் மேம்படுத்தும் அதன் செல்வாக்கும் கிட்டத்தட்ட முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டது. ஒரு நாட்டில் ஒளி அதன் நுழைவைக் கண்டபோதிலும் இருளினால் அதனை அறிந்து கொள்ள இயலவில்லை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக சத்தியமும் தவறும் ஒன்றையொன்று மேற்கொள்ள போராடிக் கொண்டிருந்தன. இறுதியில் தீமை வெற்றியடையவே பரலோகத்தின் சத்தியம் வெளித்தள்ளப்பட்டது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியைப் பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. யோவான் 3:19. அந்த நாடு அது தேர்ந்து கொண்ட செயலின் விளைவை அறுவடை செய்யும்படி விட்டுவிடப்பட்டது. அவரது கிருபையின் ஈவை மிந்தித்த மக்களிடமிருந்து தேவ ஆவியின் கட்டுப்பாடு நீக்கப்பட்டது. தீமை முதிரும்படி அனுமதிக்கப்பட்டது. ஒளியை மனதார நிராகரித்ததினால் உண்டான பலனை முழு உலகமும் கண்டது. அநேக நூற்றாண்டுகளாக பிரான்சில் நடத்தப்பட்ட வேதாகமத்திற்கெதிரான போர் புரட்சியின் காட்சிகளில் முடிவடைந்தது. வேத வசனங்களை ரோம் ஒடுக்கியது. இந்த பயங்கரமான கலகத்திற்கு நியாயமான காரணமாகும். போப்பு மார்க்கத்தின் கொள்கைகளை 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ரோம சபை போதித்து வந்தவைகளை செயல்படுத்தினதால் உலகம் இதுவரை கண்டிராத கண்கூடான காட்சிகளை இந்த புரட்சி முன்வைத்தது. ரோம மார்க்கத்தின் மேலாண்மையின் காலத்தில் வேத வாக்கியங்கள் ஒடுக்கப்பட இருந்தது. தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டிருந்தது. பாவ மனிதனுடைய ஆளுகையில் நிகழக்கூடிய பயங்கரமான விளைவுகளை, குறிப்பாக பிரான்சில் நிகழக்கூடியவைகளை வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆலயத்திற்குப் புறம்பே இருக்கிற பிராகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கிப் போடு. பரிசுத்தத நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரமுடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவமரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களைச் சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களைச் சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரமுண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும்போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரமுண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியைச் சொல்லி முடித்திருக்கும்போது பாதாளத்திலிருந்தேறுகிற மிருகம் அவர்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களைக் கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய்ச் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்குப் பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயமுண்டாயிற்று. வெளிப்படுத்தல் 11:2-11 என்று தேவதூதன் கூறினான். 42 மாதங்கள், 1260 நாட்கள், 1260 என்று இங்கு குறிக்கப்பட்டுள்ள காலங்கள் ரோமினால் கிறிஸ்துவின் சபை ஒடுக்கப்பட இருந்த அதே காலத்தை குறிப்பதாகும். கிபி 538 துவங்கின 1260 வருட போப்பு மார்க்கத்தின் மேலாதிக்கம் கிபி 1798 முடிவடையும். அந்த காலத்தில் ஒரு பிரெஞ்சு சேனை ரோம் நகரில் நுழைந்து போப்புவை கைதியாக்கியது. அவர் நாடுகடத்தப்பட்ட இடத்தில் இறந்தார். அதன்பின் விரைவில் ஒரு புதிய போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலும் அதற்குப் பின் ஒருபோதும் அதன் தலைவர்களால் முன்னிருந்த வல்லமையை பெற முடியவில்லை. 1260 வருடங்கள் நெடுகிலும் சபையின் உபத்திரவங்கள் தொடரவில்லை. தேவன் தமது பிள்ளைகள் மேல் கொண்ட கிருபையினால் அந்த பயங்கரமான சோதனை காலத்தை குறைத்தார். சபைக்கு நிகழ விருந்த பெரிய உபத்திரவத்தை குறித்து முன் சொல்லிய போது அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். மத்தேயு 24:22 என்று இரட்சகர் கூறியிருந்தார். சீர்திருத்தத்தின் செல்வாக்கினால் உபத்திரவம் 1798 முன்பாகவே முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. அவ்விரண்டு சாட்சிகளை குறித்து பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்குத் தண்டுகளும் இவர்களே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று தீர்க்கதரிசியும் சங்கீதக்காரனும் அறிவித்தார்கள். இந்த இரண்டு சாட்சிகளும் வேதத்தின் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளாம். தேவனுடைய கட்டளைகளின் துவக்கத்திற்கும் நித்தியத்திற்கும் இவ்விரண்டு சாட்சிகளும் முக்கியமான சாட்சிகளாம். இரட்சிப்பின் திட்டத்திற்கும் இவ்விரண்டும் சாட்சிகளாம். பழைய ஏற்பாட்டின் நிழலான பலிகளும் தீர்க்க தரிசனங்களும் வரப்போகும் இரட்சகரை சுட்டிக்காட்டின. புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷங்களும் நிருபங்களும் நிழலாலும் தீர்க்க தரிசனங்களாலும் சொல்லப்பட்டபடியே மிகச் சரியாக வந்திருந்த இரட்சகரை குறித்து சொல்லுகின்றன. இருட்டு வஸ்திரமுடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1160 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொன்ன இந்த காலத்தில் தேவனுடைய சாட்சிகள் வெளிப்படையாக அன்றி மறைவாகவே இருந்தனர். போப்புமார்க்கம் சத்திய வசனத்தை மக்களிடமிருந்து மறைக்க பார்த்து அதன் சாட்சிக்கு முரண்பாடான சாட்சிகளை அவர்கள் முன் வைக்க பார்த்தது. மதம் மற்றும் உலக அதிகாரங்களால் வேதாகமம் தடை செய்யப்பட்டபோது, அதன் பிரமாணங்கள் திரித்து கூறப்பட்டபோது, அதனிடமிருந்து மக்களுடைய மனதை திருப்புவதற்கேதுவாக மனிதர்களாலும் பிசாசுகளாலும் கண்டுபிடிக்க முடிந்த ஒவ்வொரு முயற்சியும் செய்யப்பட்டது. அதன் புனிதமான சத்தியங்களை அறிவிக்க துணிந்தவர்கள் வேட்டையாடப்பட்டபோது, காட்டிக் கொடுக்கப்பட்டு உபத்திரவப்படுத்தப்பட்டு நிலவரைகளில் புதைக்கப்பட்டு தங்கள் விசுவாசத்திற்கு இரத்த சாட்சிகளாக்கப்பட்டனர். அல்லது மலைகளின் மறைவிடங்களுக்கும் பூமியின் குகைகளுக்கும் ஓடிப்போகும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர். அப்போது இந்த உண்மையான சாட்சிகள் இரட்டு உடுத்தியிருந்து தீர்க்க தரிசனம் உரைத்தனர். அப்படியிருந்தும் அவர்கள் 1260 வருடங்கள் முழுவதும் சாட்சி பகர்ந்தனர். அந்த கார் இருளான காலங்களில் தேவனுடைய வார்த்தைகளை நேசித்த, அவருடைய கணத்தை குறித்து வைராக்கியமாயிருந்த விசுவாசமான மனிதர்கள் இருந்தனர். இந்த உண்மையான ஊழியக்காரர்களுக்கு அவரது சத்தியத்தை அந்த காலங்கள் முழுவதும் அறிவிக்க ஞானமும் வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். மனிதன் தனக்கு தீங்கு இல்லாமல் தேவனுடைய வசனத்தை மிதிக்க இயலாது. இந்த பயங்கரமான தண்டனையின் பொருள் வெளிப்படுத்தின புத்தகத்தின் கடைசி அதிகாரங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடே எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். வெளிப்படுத்தல் 22:11-8:19. தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற அல்லது கட்டளையிட்டிருக்கிற எதையும் எவ்விதத்திலும் மாற்றுவதற்கு எதிராக அவர் கொடுத்திருக்கிற எச்சரிப்புகள் இவைகள். இந்த பவித்திரமான கண்டிப்பு தங்களுடைய செல்வாக்கினால் தேவனுடைய கட்டளையை அற்பகாரியமாக எண்ணும்படி மற்றவர்களை நடத்தும் அனைவருக்கும் பொருந்தும். தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தாலும் கீழ்ப்படியாவிட்டாலும் அது ஒன்றும் பெரிய காரியமல்ல என்று கவனக்குறைவாகச் சொல்லுகிறவர்களை அவைகள் பயந்து நடுங்கச் செய்ய வேண்டும். தெய்வீக வெளிப்பாடுகளுக்கு மேலாக தங்கள் கருத்துக்களை உயர்த்துகிறவர்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப அல்லது உலகத்துடன் ஒத்துப்போவதற்காக வேதவார்த்தைகளின் எளிமையான பொருளை மாற்றுகிறவர்கள் தங்கள் மீது பயப்படத்தக்க பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார்கள். எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தேவனுடைய கட்டளை. அது ஒவ்வொரு மனுஷனுடைய குணத்தையும் அளந்து தவறாத அச்சோதனையால் குறைய காணப்பட்டதாக குறிக்கப்படுகிற அனைவரையும் கண்டிக்கும்.
அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும்போது இந்த இரு சாட்சிகளும் இரட்டுடுத்தினவர்களாக தீர்க்க தரிசனம் உரைத்தது கிபி 1798 முடிய வேண்டியதாக இருந்தது. அவைகள் தங்கள் பணியை முடிக்கும் நேரத்தை நெருங்கிய போது பாதாளத்திலிருந்தேறுகிற மிருகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள வல்லமை இவைகளுடன் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஐரோப்பாவிலிருந்த அநேக நாடுகளில் சபையிலும் நாட்டிலும் ஆட்சி செய்திருந்த வல்லமைகள் நூற்றாண்டுகளாக போப்பு மார்க்கத்தின் வழியாக சாத்தானால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் இங்கு சாத்தானுடைய வல்லமையின் ஒரு புதிய வெளிப்பாடு காட்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. வேதாகமத்தின் மேல் பக்தியாக இருப்பது போல் பாவித்து அறியப்படாத மொழியில் அதை பூட்டி வைப்பதும் மக்களிடமிருந்து மறைத்து வைப்பதும் ரோம மார்க்கத்தின் கொள்கையாக இருந்தது. அவர்களது வேதவாசிப்பும் ஆராதனையும் ஜபங்களும் நம் நாட்டு மக்கள் அறியாத லத்தீன் அல்லது சீரிய மொழிகளில் சமீபகாலம் வரை வழக்கத்தில் இருந்தன என்பதை ரோமன் கத்தோலிக்கர்களிலே ஒப்புக்கொள்ளுவார்கள். அதன் ஆளுகையில் சாட்சிகள் இரட்டு உடுத்தினவர்களாக தீர்க்க தரிசனம் உரைத்தனர். ஆனால் வேறொரு வல்லமை, பாதாளத்திலிருந்தேறுகிற மிருகம், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வெளிப்படையாக பகிரங்கமான யுத்தம் செய்ய எழும்ப வேண்டியதாக இருந்தது.
அந்த சாட்சிகள் கொலை செய்யப்பட்ட அவர்களது உடல்கள் கிடந்த மகாநகரம் எகிப்து என்று ஞானார்த்தமாய்ச் சொல்லப்படும். வேதாகம வரலாற்றில் காணப்படும் சகல நகரங்களிலும் எகிப்து தேசமானது ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தை மிக தைரியத்துடன் மறுத்து அவரது கட்டளைகளை தடுத்தது. எகிப்தின் அரசன் செய்தது போல வேறெந்த அரசனும் ஒருபோதும் பரலோகத்தின் அதிகாரத்திற்கு எதிராக பகிரங்கமாகவும் அக்கிரமமாகவும் கலகம் செய்ய துணியவில்லை. மோசேயினால் கர்த்தரின் பெயரில் பார்வோனுக்கு தூது கொடுக்கப்பட்ட போது பார்வோன், "நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை." யாத்திராகமும் 5:2 என்று பெருமையாக பதில் கூறினான். இதுதான் கடவுள் இல்லை என்கிற நாத்திகவாதம். எகிப்து என்று குறிப்பிடப்படும் அந்த நாடு பிரான்ஸ் நாடு. அதைப்போன்றே ஜீவனுள்ள தேவனின் உரிமைகளை மறுக்கும் குரலை எழுப்பி அதைப்போன்றே நம்பிக்கையின்மையின் ஆவியையும் கீழ்ப்படியாமையையும் வெளிக்காட்டும். அந்த பெரிய நகரம் ஆவிக்குரிய விதத்தில் சோதோமுடன் ஒப்பிடப்பட்டுள்ளது. தேவ பிரமாணங்களை மீறும் செயல்களினால், குறிப்பாக விபசாரம் செய்வதினால் அதன் துன்மார்க்கம் வெளிக்காட்டப்பட்டது. வேத வசனத்தில் காணப்படும் தீர்க்கதரிசன குறிப்புகளை நிறைவேற்றுவதற்கு இந்த பாவமும் அந்த நாட்டின் குறிப்பான தனித்தன்மையாக இருக்க வேண்டும்.
தீர்க்கதரிசியின் வார்த்தைகளின்படி கிபி 1798 சற்று முன் சாத்தானால் உண்டாகி அவனுடைய சுபாவத்தையுடைய ஒரு வல்லமை வேதாகமத்துடன் போரிட எழும்பும். தேவனுடைய இரண்டு சாட்சிகளின் சாட்சியங்களும் மௌனப்படுத்தப்பட வேண்டிய அந்த நாட்டில் பார்வோனின் நாத்திகமும் சோதோமின் விபசாரமும் காணப்பட்டிருக்கும். இந்த தீர்க்க தரிசனத்தின் மிகச் சரியான குறிப்பான நிறைவேறுதலை பிரான்ஸ் நாட்டின் வரலாற்றில் காணலாம். நாகரிகத்தில் பிறந்து கற்றறிந்த ஒரு கூட்டம் ஐரோப்பாவின் நகரங்களில் மிகச்சிறந்த நாடுகளில் ஒன்றை ஆளும் உரிமையை அனுமானித்துக் கொண்டு மனிதனின் ஆத்துமா பெற்றுக்கொள்ளுகின்ற மிகவும் பக்தி வினயமான சத்தியத்தை ஒன்றுபட்ட தனது சத்தத்தை உயர்த்தி மறுத்து தெய்வத்தையும் அவரை ஆராதிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஏகமனதாக மறுத்ததை உலகம் முதல் தடவையாக கேள்விப்பட்டது.
பிரபஞ்சத்தை படைத்தவருக்கெதிராக பகிரங்கமாகக் கலகம் செய்ய தன் தரத்தை உயர்த்தின ஒரே நாடு பிரான்ஸ்தான் என்பதற்கான ஆதாரப்பூர்வமான ஆவணங்கள் உயிருள்ளவையாக உள்ளன. இங்கிலாந்து, ஜெர்மனி, ஸ்பெயினிலும் இன்னும் மற்ற இடங்களிலும் தேவதூஷணம் சொல்லும் ஏராளமானவர்களும்
கடவுள் நம்பிக்கையற்ற ஏராளமானவர்களும் இருந்திருக்கிறார்கள். இன்றும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தனது சட்டமன்றத்தின் தீர்மானத்தினால் கடவுள் இல்லை என்று அறிவித்ததாலும் அதன் தலைநகரிலிருந்த குடிமக்கள் அனைவரும் வேறிடங்களிலிருந்த மிகப் பெரும்பான்மையினரும் ஆண்களைப் போலவே பெண்களும் அவ்வறிவிப்பை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடினதாலும் உலக வரலாற்றில் பிரான்ஸ் மட்டும் ஒரு தனி நாடாக விலகி நிற்கிறது.
சோதோமை குறிப்பிட்டு காட்டிய தனித்தன்மையையும் பிரான்ஸ் வெளிக்காட்டினது. சமவெளியிலிருந்த நகரங்களின் மீது சோதோம், கொமோரா அழிவை கொண்டு வந்த சன்மார்க்க நெறிகளின் கீழான தன்மையும் கரைகளும் கொண்ட ஒரு சீர்கேடு புரட்சியின் போது பிரான்சில் காணப்பட்டது. தீர்க்க தரிசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளபடியே பிரான்சிலிருந்த நாத்திகத்தையும் விபசாரத்தையும் ஒருமித்து மதத்தை பாதிக்கும் இந்த சட்டங்கள் மனிதர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய மிக பரிசுத்த அமைப்பான திருமண ஐக்கியத்தை சமுதாயத்தை மிக பலமாக ஒருங்கிணைக்க வழிநடத்துகிற நிரந்தர திருமண ஐக்கியத்தை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தங்களின் விருப்பத்திற்கு தக்கபடி எந்த நேரத்திலும் இணையவும் பிரிந்து போகவும் தக்கதான் சாதாரண சமூக ஒப்பந்தமாக குறைத்து போட்ட சட்டங்களுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்திருந்தது. குடும்ப வாழ்க்கையின் அழகிய நேர்த்தியான நிரந்தரமானவைகளை அழித்து தலைமுறை தலைமுறைக்கும் அதை தொடரச் செய்யும்படியான திட்டந்தீட்டும் பணியில் பிசாசுகள் ஈடுபட்டால் திருமண உறவை கீழான நிலைக்கு கொண்டு வருவதை விட அதிக பலன் தரும் ஒரு திட்டத்தை கண்டுபிடித்திருந்திருக்க முடியாது. விகடமான பேச்சுக்களுக்காக புகழ் பெற்றிருந்த சோபி அர்னால்ட் என்னும் நடிகை குடியரசு திருமணத்தை விபசாரத்தின் திவ்ய நற்கருணை என்று விவரித்தார் என்று வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்.
அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். தீர்க்கதரிசனத்தின் இந்த குறிப்பும் பிரான்ஸ் நாட்டினால் நிறைவேற்றப்பட்டது. கிறிஸ்துவிற்கு எதிரான பகைமையின் ஆவி இவ்வளவு தெளிவாக வேறு எந்த நாட்டிலும் வெளிக்காட்டப்படவில்லை. கசப்பும் கொடூரமுமிக்க எதிர்ப்பை வேறு எந்த நாட்டிலும் சத்தியம் சந்திக்கவில்லை. சுவிசேஷத்தை அறிக்கை செய்தவர்களின் மீது பிரான்ஸ் நடத்திய உபத்திரவத்தில் கிறிஸ்து அவரது பின்னடியார்களின் வடிவில் சிலுவையில் அறையப்பட்டார். மீண்டும் மீண்டும் பல நூற்றாண்டுகளாக பரிசுத்தவான்களின் இரத்தம் சிந்தப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகளுக்காகவும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிக்காகவும் வால்மென்னியர்கள் விட்மோண்ட் மலையின் மீது அவர்களது உயிர்களை விட்டபோது பிரான்ஸ் நாட்டின் அல்பிஜென்சஸ் என்னும் அவர்களது சகோதரர்களால் சத்தியத்திற்காக அதேபோன்ற சாட்சி பகரப்பட்டது. சீர்திருத்தத்தின் நாட்களில் அதன் சீடர்கள் பயங்கரமான சித்திரவதையுடன் மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டனர். அரசன், மேன்மக்கள், உயர்குல பெண்கள், மென்மையான கன்னியர்கள், நாட்டின் பெருமையும் வீரமும் மிக்கவர்கள் ஆகியவர்களின் கண்களுக்கு விருந்தாக இயேசுவின் இரத்த சாட்சிகள் தங்களது வேதனைகளை சகித்தனர். மனித இருதயம் மிகவும் பரிசுத்தமானது என்று பற்றிக் கொண்டிருக்கும் உரிமைகளுக்காக போராடிய தைரியமிக்க ஹுக் நாட்டுகள் தீவிரமான பல போர்க்களங்களில் தங்களது இரத்தத்தை சிந்தியிருந்தனர். புரோட்டஸ்டாண்டுகள் சட்டவிரோதிகளாக எண்ணப்பட்டு அவர்களது தலைக்கு ஒரு விலை நிச்சயிக்கப்பட்டு அவர்கள் வனவிலங்குகளைப் போல வேட்டையாடப்பட்டிருந்தனர்.
வனாந்திரத்திலுள்ள சபை எனப்பட்ட பண்டைய கிறிஸ்தவர்களின் பின்சந்ததியினரில் சிலர் 18 நூற்றாண்டில் இன்னும் பிரான்சின் தென்பகுதியிலுள்ள மலைகளில் மறைந்து வாழ்ந்திருந்து முற்பிதாக்களின் விசுவாசத்தை காத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் இரவு நேரங்களில் மலலைச் சரிவுகளிலோ தரிசு நிலங்களிலோ ஒன்று சேர முயன்றபோது குதிரைப்படை வீரர்களால் துரத்தப்பட்டனர். அல்லது வாழ்க்கை முழுவதிலும் பாய்மரக் களங்களில் அடிமைகளாக இருக்கும்படி இழுத்துச் செல்லப்பட்டிருந்தனர். பிரெஞ்சு நாட்டின் மிக தூய்மையானவர்களும் மிகவும் பண்பட்டவர்களும் மிகுந்த நுண்ணறிவுள்ளவர்களும் கொள்ளைக்காரருடனும் கொலைகாரருடனும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு பயங்கரமான உபத்திரவத்திற்குள்ளானார்கள். மற்றவர்கள் ஆயுதமற்றவர்களாக உதவியற்றவர்களாக முழங்காலில் நின்று ஜபித்துக் கொண்டிருந்தபோது கொடூரமாகச் சுடப்பட்டு ஒருவிதத்தில் இரக்கமாக நடத்தப்பட்டனர். நூற்றுக்கணக்கான முதியவர்களும் தற்காப்பில்லாத பெண்களும் சிறு பிள்ளைகளும் அவர்கள் கூடியிருந்த இடத்தில் கொல்லப்பட்டனர். அவர்கள் கூடியிருந்த மலைப்பகுதிகளையும் காடுகளையும் கடக்கும்போது 4:1 என்னும் வீதத்தில் புல்வெளிகளில் இறந்தவர்களின் உடல்கள் சுருண்டு கிடந்ததையும் மரங்களில் தூக்கப்பட்டவர்களின் உடல்கள் தொங்கிக் கொண்டிருந்ததையும் காண்பது அபூர்வமாயிருக்கவில்லை. பட்டயத்தினாலும் கோடரியினாலும் விறகு கட்டைகளினாலும் பாழாக்கப்பட்டு போன அவர்களது நாட்டுப்புறம் விசாலமான ததியரமிக்க வனாந்திரமாக மாற்றப்பட்டது.
இந்த அக்கிரமங்கள் இருண்ட காலங்களில் நிகழ்த்தப்படாமல் விஞ்ஞானம் பயிற்றுவிக்கப்பட்டிருந்த போது, எழுத்துக்கள் பரவியிருந்த போது, மிகச்சிறந்தவர்களால் நீதிமன்றமும் தெய்வீக அன்பையும் சாந்த குணத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்த கச்சறிந்த சொல்வன்மை மிக்க மனிதர்களால் தலைநகரமும் நிறைந்திருந்த பிரகாசமான காலத்தில் நிகழ்ந்தது
பயங்கரமான நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த பேத்தனமான செயல்களின் நடுவில் குற்றங்களின் கருப்பு பட்டியலில் மிகவும் கருப்பானதும் சகிக்க முடியாததுமான நிகழ்ச்சி பரிசுத்த பர்த்தலோமியோவின் படுகொலையாகும். கோழைத்தனமும் கொடுமையுமிக்க இந்த மனித கொலையின் காட்சியை பயம் நிறைந்த நடுக்கத்துடன் உலகம் இன்றும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க குருமார்களாலும் சந்நியாசிகளாலும் ஏவிவிடப்பட்ட பிரான்ஸ் நாட்டின் அரசன் அந்த பயங்கரமான வேலைக்கு கை கொடுத்தான். அரண்மனையிலிருந்த பெரிய மணியிலிருந்து நடுஇரவில் உண்டான ஓசை அந்த படுகொலையின் குறியாக இருந்தது. தங்களது அரசரின் மேன்மரசரின் மேன்மையில் நிச்சயமான நம்பிக்கையுடன் தங்கள் வீடுகளில் அமைதியாக நித்திரை செய்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான புரொட்டஸ்டாண்டுகள் ஒரு எச்சரிப்புமின்றி இழுத்து கொண்டு வரப்பட்டு மிக கடுமையாக கொலை செய்யப்பட்டனர்.
ரோமன் கத்தோலிக்க வெறியர்களின் உருவில் சாத்தான் அந்த சேனையை நடத்தினான்.
கிறிஸ்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தமது மக்களை நடத்திச் சென்றது போலவே இரத்த சாட்சிகளை பெருக்கும் இந்த பயங்கரமான பணியில் அவனுக்கு கீழானவர்களின் காண முடியாத தலைவனாக சாத்தான் இருந்தான். பாரிஸ் நகரில் இந்த கொலை பாதகம் 7 நாட்கள் தொடர்ந்தது. அதன் முதல் 3 நாட்கள் கற்பனை கடங்காத பயங்கரமான ஆவேசத்துடன் நிகழ்ந்தது. அவை பாரிஸ் நகருக்குள் மட்டும் அடங்காமல் அரசனின் விசேஷமான கட்டளையினால் புரோட்டஸ்டாண்டுகள் காணப்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் நகரங்களுக்கும் பரவியது. வயதும் ஆண் பெண் என்ற பாகுபாடும் மதிக்கப்படவில்லை. குற்றமற்ற பச்சிளங்குழந்தைகளையும் முடிநரைத்த முதியவர்களையும் ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலானவர்களும் விவசாயிகளும் வயதானவர்களும் வாலிபர்களும் தாயும் சேயும் ஒன்றாகச் சேர்த்து வெட்டி வீழ்த்தப்பட்டனர். இந்த சங்காரம் பிரான்ஸ் முழுவதிலும் 2 மாதங்கள் தொடர்ந்தது. அந்த நாட்டின் மலர்களாயிருந்த 70,000 பேர் அழிந்தனர்.
இந்த படுகொலையின் செய்திகள் ரோமை அடைந்தபோது குருமார்களின் களிப்பிற்கு எல்லையே இருக்கவில்லை. செய்தியை கொண்டு வந்த தூதுவனுக்கு லோரைனுடைய கர்தினால் 1,000 காசுகளை பரிசளித்தார். பரிசுத்த ஏஞ்சலோவின் கோட்டையின் பீரங்கிகள் மகிழ்ச்சிமிக்க வீர வணக்கம் செலுத்தின. ஒவ்வொரு கோபுரத்திலிருந்தும் மணிகள் முழங்கின. இரவு முழுவதும் சொக்கப்பானைகள் கொளுத்தப்பட்டன. போப்பு கிரகோரி தனது கர்தினால்களும் குருமார்களும் புடைசூட பரிசுத்த லூயிஸின் ஆலயத்தை நோக்கி காட்சி தரும் ஒரு பெரும் ஊர்வலத்தை நடத்தினார். அங்கு லோரைன் என்னும் கர்தினால் த தீயம் என்கிற மந்திரத்தை ஓதினார். பிரான்சில் செத்துக்கொண்டிருந்தவர்களின் குரல் ரோம் நகரமண்டத்தின் மேன்மைக்கு இசைவாக இருந்தது. மகிமைமிக்க இந்த கொலைபாதகத்தை நினைவூட்டும் ஓர் பதக்கம் அடிக்கப்பட்டது. பரிசுத்த பர்தலோமியாவின் முக்கிய நிகழ்ச்சிகளை குறிக்கும் வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியம் இன்றும் வாட்டிக்கனில் உள்ளது. சார்லஸ் மன்னனின் கடமை உணர்வுமிக்க நடத்தைக்கான நந்தியை காட்டுவதில் ஆர்வமிக்க போப்பு அவருக்கு ஒரு தங்க ரோஜா மலரை அனுப்பினார். இப்படுகொலை நடந்து 4 மாதங்களுக்குப் பிறகு மிகவும் பரிசுத்தமான தந்தை அந்தச் செய்தியை பெற்றுக்கொண்டு கடவுளுக்கும் பரிசுத்த லூயிஸுக்கும் நன்றி சொன்ன முழுவதும் ஆனந்தத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைந்திருந்த அந்த நாளை குறித்து ஒரு பிரெஞ்சு பாதிரியார் பிரசங்கித்த பிரசங்கத்தை கிரகரி அமைதியாக கேட்டார். ஹென்றி வொய்ட், த மேசகர் ஆஃப் செயின்ட் பார்தலமி, சாப்டர் 14, பாராகிராஃப் 34.
போப்பு 13வது கிரகரி ஹுகினாட்டுகளின் விதியை குறித்த செய்தியை எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் பெற்றார். அவரது மனதின் விருப்பம் நிறைவேறிற்று. 9வது சார்லஸ் அவருக்கு பிடித்தமான மகன். ரோம் சந்தோஷத்தால் களி கூர்ந்தது. புனித ஏஞ்சலோ கோட்டையின் பீரங்கிகள் மகிழ்ச்சியான வணக்கம் செலுத்தின. எல்லா கோபுரங்களிலிருந்தும் மணிகள் ஒலித்தன. இரவு முழுவதும் தீயெறிந்து கொண்டிருந்தது. கர்தினால்களோடும் குருக்களோடும் போப் கிரகரி புனித லூயிஸ் ஆலயத்திற்கு சிறப்பான வரிசையில் சென்றார். அங்கே லொரைனுடைய கர்தினால் தேதீயம் ஓதினார்.
இந்த மகிமையான அழிவை நினைவில் கொள்ளும்படி ஒரு பதக்கம் செய்யப்பட்டது. புனித பர்த்தோலோமியாவின் முக்கிய சம்பவங்களை குறிக்கும்படி ஒரு படம் வரையப்பட்டு இன்றைக்கும் பேட்டிகனில் இருக்கிறது. சார்லஸின் கடமை நிரம்பிய செயலுக்கான நன்றியை காட்டும் வகையில் போப்பு அவனுக்கு ஒரு தங்க ரோஜாவை அனுப்பினார். ரோமின் பிரசங்க பீடங்களிலிருந்து திறமைமிக்க பேச்சாளர்கள் சார்லஸ் காத்தரைன் மற்றும் அவர்களுடன் ஒத்துழைத்தவர்களை போப்பு மார்க்க சபையின் புதிய ஸ்தாபகர்கள் என்று கொண்டாடி பேசினார்கள். பரிசுத்த பர்த்தோலோமியாவின் கொலைபாதகத்தை ஏவின அதே தலைமையான ஆவி புரட்சியின் காட்சிகளையும் நடத்தினது. இயேசு கிறிஸ்து ஒரு மோசடிக்காரர் என அறிவிக்கப்பட்டார். கிறிஸ்துவை பொருள்படும்படி அந்த மோசமானவனை நசுக்குங்கள் என்று ஊர்வலம் சென்ற நாத்திகர்கள் குரல் எழுப்பினர். பரலோகத்திற்கெதிரான துணிவான தேவதூஷணமும் அக்கிரமமிக்க கெட்ட செயல்களும் கைகோர்த்துச் சென்றன. மனிதர்களில் மிகவும் கீழானவர்களும் கொடூரமான தீய பழக்கங்களினால் மிகவும் தூரமாக தள்ளி வைக்கப்பட்டிருந்த இராட்சத குணமுடையவர்களும் மிகவும் உயர்த்தப்பட்டனர். இவை அனைத்தினாலும் சாத்தானுக்கு மேலான வணக்கம் செலுத்தப்பட்டது. கிறிஸ்து அவரது குணங்களான சத்தியம், தூய்மை, சுயநலமற்ற அன்பு ஆகியவைகளோடு சிலுவையில் அறையப்பட்டார்.
பாதாளத்திலிருந்தேறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். வெளிப்படுத்தல் 11:7. புரட்சியின் போது பிரான்ஸ் நாட்டை ஆண்ட பயங்கரத்தின் ஆட்சி, நாத்திக வல்லமை, வேதாகமத்திற்கு எதிராக உலகம் ஒருபோதும் கண்டிராத ஒரு போரை நடத்தியது. தேசிய மன்றத்தினால் தேவனுடைய வார்த்தை தடை செய்யப்பட்டது. வேதாகமங்கள் சேகரிக்கப்பட்டு பொது இடங்களில் மிகுந்த பரிகாசத்துடன் எரிக்கப்பட்டன. தேவப்பிரமாணம் காலின் கீழிட்டு மிதிக்கப்பட்டது. வேதாகம அமைப்புகள் நீக்கம் செய்யப்பட்டன. வாராந்திர ஓய்வு நாள் ஒரு பக்கமாக நீக்கி வைக்கப்பட்டு ஒவ்வொரு 10வது நாளும் வெறியாட்டத்திற்கென்றும் தேவதூஷணத்திற்கென்றும் அதற்கு பதிலாக அர்ப்பணிக்கப்பட்டது. திருமுழுக்கும் திருவிருந்தும் தடை செய்யப்பட்டன. இறந்தவர்களை புதைக்குமிடங்களில் ஒட்டப்பட்ட தெளிவாக காணக்கூடிய அறிவிப்புகள் மரணம் ஒரு நித்தியமான உறக்கம் என்று அறிவித்தன.
தேவனுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பமல்ல, தவறின் ஆரம்பமென்று சொல்லப்பட்டது. சுதந்திரம், நாடு என்பவை தவிர மற்ற சமய சம்பந்தமான தொழுகைகள் யாவும் தடை செய்யப்பட்டன. பாரிஸ் நகரின் பேராயர் ஆணவமாக, இகழ்ச்சியான, கேலிக்குத்தான, இதுவரை தேசிய பிரதிநிதித்துவத்திற்கு கொண்டுவராத முக்கியமான பகுதியை செயலாற்றுவதற்காக முன்கொண்டுவரப்பட்டார். அவர் இதுவரை அநேக வருடங்களாக கற்பித்திருந்த மதம், எல்லா வகைகளிலும் குருமார்களின் உபாயமே, அதற்கான அஸ்திவாரம் வரலாற்றிலோ பரிசுத்த சத்தியத்திலோ இல்லை என்று அந்த கூட்டத்தின் முன் அறிக்கை செய்யும்படி ஒரு பெரும் ஊர்வலத்தில் கொண்டுவரப்பட்டார். தேவ ஆராதனைக்கென்று தன்னை பிரதிஷ்டை செய்த கடவுள் இருக்கிறார் என்பதை பக்தி வினயத்துடனும் மிக தெளிவாகவும் இல்லையென்று அறிவித்து சுதந்திரம், சமத்துவம், கண்ணியம், சன்மார்க்கம் ஆகியவைகளுக்கு மரியாதை செலுத்த தனது எதிர்காலம் முழுவதையும் அர்ப்பணிப்பதாக கூறினார். அதன்பின் தனது சமயப்பதவி சம்பந்தமான அலங்காரங்கள் அனைத்தையும் கழற்றி ஒரு மேஜையின் மீது வைத்துவிட்டு சகோதரத்தன்மையைக் காட்டும் தழுவலை அந்த மாநாட்டின் தலைவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இந்த குருவானவரின் முன்மாதிரியை அநேக மருளவிழுந்த குருமார்களும் பின்பற்றினர்.
அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். வெளிப்படுத்தல் 11:10. கடவுள் இல்லையென்னும் பிரான்ஸ் கடிந்து கொள்ளும் தேவனுடைய இரு சாட்சிகளின் குரலையும் மௌனப்படுத்தியிருந்தது. அதன் தெருக்களில் சத்திய வார்த்தை செத்து கிடந்தது. தேவப்பிரமாணம் அவசியப்படுத்தியிருந்த கட்டுப்பாடுகளை வெறுத்தவர்கள் வெற்றியடைந்தவர்களாயிருந்தனர். மனிதர்கள் பரலோகத்தின் அரசரை பகிரங்கமாக அவமதித்தனர். கடவுளுக்கு எப்படி தெரியும், உன்னதமானவரிடம் அறிவு இருக்கிறதா என்ற பண்டைய பாவிகள் கூறியது போல் அவர்களும் குரலெழுப்பினார்கள். புதிய ஒழுங்கின் குருமார்களில் ஒருவர் நம்ப முடியாத அளவிற்கு அதிகமான தேவதூஷணமான துணிச்சலுடன், தேவனே, நீர் இருப்பது உண்மையானால் காயப்பட்ட உமது பெயருக்காக பழிவாங்கும்,
நான் எதிர்ப்பை சவாலாக்குகிறேன். நீர் மௌனமாயிருக்கிறீர். உமது இடி முழக்கங்களை அனுப்ப உமக்கு துணிவில்லை. இதற்கு பின்பும் நீர் இருக்கிறீர் என்பதை யார் நம்புவார்கள் என்றார். அவருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவதற்கு யெகோவா யார்? நான் யெகோவாவை அறியேன் என்ற பார்வோனின் எதிரொலியாகவே அது ஒலித்தது.
தேவன் இல்லையென்று மதிக்கிட்டவன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். சங்கீதம் 14:1.
சத்தியத்தை திரித்து கூறுபவர்களைப் பற்றி கர்த்தர், அவர்களுடைய மதிக்கேடு எல்லோருக்கும் வெளிப்படும். 2 தீமோத்தேயு 3:9 என்று அறிவிக்கிறார். நித்திய காலமாயிருக்கும் உன்னதமானவரை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க பிரான்ஸ் மறுத்த கொஞ்ச காலத்தில் ஒரு பெண்ணின் உருவில் அறிவு என்னும் தேவதையை வணங்கும் கீழ்த்தரமான விக்கிரக ஆராதனையை செய்ய அது கீழிறங்கினது. அதுவும் அந்த நாட்டின் பிரதிநிதிகளின் மன்றத்தில் மிக உயர்ந்த சமூக சட்ட நிபுணர்களால் நடந்தது. பைத்தியக்காரத்தனமான இந்த காலத்தில் நிகழ்ந்த சடங்குகளில் ஒன்று அர்த்தமற்ற தன்மையுடன் சொந்த வக்தியின்மைக்கு போட்டியில்லாத சான்றாக இருக்கிறது. நகரசபை அங்கத்தினர்கள் முன் செல்ல, அதற்கு பின் ஒரு இசைக்குழு பக்தி வினயத்துடன் சுதந்திர கீதத்தை பாடியவாறு அவர்களுக்கு பின் செல்ல, அவர்களது தொழுகையின் பொருளாக அறிவு தேவதை என்னும் முகத்திரையிட்ட ஒரு பெண் கொண்டுவரப்பட்டாள். மேடைக்கு கொண்டுவரப்பட்டு பெரும் சடங்காச்சாரங்களுடன் அவளுக்கிடப்பட்டிருந்த முகத்திரை நீக்கப்பட்டு, நடன மன்றத்தில் நடனமாடியிருந்த நாட்டியக்காரி என்று பொதுவாக கருதப்பட்டிருந்த அந்தப் பெண் தலைவரின் வலதுபுறத்தில் அமர்த்தப்பட்டாள். அவர்கள் வணங்கிய பகுத்தறிவை குறிப்பிட்டு காட்டும் மிக பொருத்தமான இந்த பெண்ணுக்கு பிரான்ஸ் நாட்டின் அந்த தேசிய மாநாடு பொது ஆராதனை செலுத்தியது.
பகுத்தறிவுதான் கடவுள் என்று கூறி அந்த பெண்ணை பகுத்தறிவின் தேவதை என்று அடையாளப்படுத்தி, இவ்விதமாக அறிவுதான் கடவுள் என்று கூறி அவர்கள் அறிவை தொழுதனர். பக்தியற்ற பரிகாசத்திற்குரிய இந்த நடிப்பானது ஒரு வடிவை கொண்டிருந்தது. புரட்சியின் சகலவிதமான உயர்வுகளுக்கும் அந்த நாட்டு மக்கள் சமமாக உள்ளனர் எனக் காட்ட, அந்த நாட்டில் அவர்கள் விரும்பிய பொது இடங்களில் அறிவுத்தேவதையின் மாற்றுருவை நிறுவினார்கள். சட்டமன்ற மதவெறிக் கோட்பாடு அதன் பிடியை இழந்துவிட்டது. அது பகுத்தறிவிற்கு இடம் கொடுத்துவிட்டது. நாம் அதன் ஆலயங்களை விட்டுவிட்டு அவைகளை புதிதாக வடிவமைத்து இருக்கிறோம். இன்று அதன் கோதிக்கூரையின் கீழ், கிழக்கு ஜெர்மனி கலாச்சாரக் கூரையின் கீழ் மிகத் திரள் கூட்டமான மக்களாக கூடியிருக்கிறோம். அது முதன்முதலாக சத்தியத்தின் குரலை திரும்ப எதிரொலிக்கச் செய்யும். அங்கு பிரான்ஸ் நாடு சுதந்திரம், பகுத்தறிவு ஆகியவைகளின் உண்மையான ஆராதனையை நடத்தும். அங்கு குடியரசின் படைக்கு புதிய முன்னேற்றத்தை வடிவமைக்கும் புதிய தீர்மானத்தை நாம் செய்வோம். அங்கு நாம் பகுத்தறிவிற்கு பொருந்தாத அசையமாட்டாத சிலைகளை ஆராதிப்பதை நீக்கிவிட்டு இந்த அசையும் உருவை சிருஷ்டிப்பின் உன்னத வடிவை தொழுவோம் என்று பகுத்தறிவு ஆராதனையை அறிமுகம் செய்த பேச்சாளர் கூறினார்.
அந்த மாநாட்டிற்குள் அந்த தேவதை கொண்டுவரப்பட்ட போது அப்பெண்ணை அப்பேச்சாளர் கரம்பிடித்து அந்த மன்றத்தை நோக்கி திரும்பி, சாகும் தன்மை உள்ளவர்களே, உங்களுடைய பயத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட வல்லமையற்ற ஒரு கடவுளின் இடிமுழக்கங்களுக்கு முன் அஞ்சுவதை நிறுத்துங்கள். இனிமேல் பகுத்தறிவைத் தவிர தெய்வத்தை அறிக்கையிடாதீர்கள். அதன் மேன்மையும் தூய்மையுமிக்க உருவை உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கிறேன். விக்கிரகங்களை வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் இதைப் போன்றதன் முன் பலி செலுத்துங்கள். அறிவுக்கு இடப்பட்டிருந்த திரையை நீக்கிய சுதந்திரத்தின் கம்பீரமான பேரவையின் முன் பணிந்து கொள்ளுங்கள் என்றார். தலைவரால் தழுவப்பட்ட பின் அந்த தேவதை அழகிய ஒரு சப்பரத்தில் ஏற்றி நிறுத்தப்பட்டு நெருக்கமான கூட்டத்திற்குள் கொண்டுவரப்பட்டு தெய்வஸ்தானத்தில் அமர்த்தப்படும்படி நாட்டடையும் தேவாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாள். அதன்பின் அவள் பீடத்தின் மேல் உயர்த்தப்பட்டு அங்கு குழுமியிருந்த அனைவருடைய போற்றுதலையும் ஏற்றுக்கொண்டாள். இதற்குப் பின் சற்று காலத்தில் வேதாகமம் பொது இடத்தில் எரிக்கப்பட்டது. பெயர் பெற்ற அருங்காட்சியகத்து கூட்டத்தினர் ஒரு கோளின் நுனியில் அரைகுறையாக எரிந்திருந்த பல பத்தகங்களுடன் எரிக்கப்பட்டு மீந்திருந்த பழைய புதிய ஏற்பாடுகளாகிய திருமறை நூல்களையும் பாடல் புத்தகங்களின் மீதங்களையும் நெருப்பிலிட்டபோது, மனித இனம் நடைமுறைப்படுத்தும்படி செய்யப்பட்ட சகலவிதமான முட்டாள்தனங்கள்தான் இவைகள் என்று அந்த தலைவர் கூறினார்.
இந்த பணியை போப்பு மார்க்கமானது ஆரம்பித்தது. அதை நாத்திகம் பூர்த்தி செய்து கொண்டிருந்தது.
சமூக அரசியல் சமய நிலைமைகளை உண்டு பண்ணிய ரோம மார்க்கத்தின் கொள்கைகள் பிரான்ஸ் நாட்டை அதன் அழிவை நோக்கி விரைவுபடுத்தியது. அத்துமீறிய இந்த செயல்களுக்கான குற்றச்சாட்டானது உண்மையில் அரியணையின் மீதும் சபையின் மீதும் சுமத்தப்பட வேண்டும் என்று புரட்சியின் கொடுமைகளைப் பற்றி ஒரு எழுத்தாளர் கூறுகிறார். மிகவும் சரியான நியாயத்தீர்ப்பின்படி அவை சபையின் மீது சுமத்தப்பட வேண்டும். போப்பு மார்க்கம் அரசர்களின் மனங்களில் சீர்திருத்தம் கிரீடத்தின் எதிரி நாட்டின் சமாதானத்திற்கும் இசைவிற்கும் சாவை கொண்டுவரும் வேற்றுமையின் மூலக்கூறு என்று விஷமுட்டியது. ரோமின் யுகம்தான் இப்படிப்பட்ட வழிகளில் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்ட கசப்புமிக்க ஒடுக்குதலையும் மிக துணிகரமான கொடுமைகளையும் தூண்டிவிட்டது. சுதந்திரத்தின் ஆவி வேதாகமத்துடன் சென்றது. எங்கெல்லாம் சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அங்கெல்லாம் மக்களின் மனங்கள் விழித்தெழுந்தன. அறியாமை, தீய பழக்கங்கள், மூட நம்பிக்கைகளால் தங்களை அடிமைகளாக வைத்திருந்த விலங்குகளை அவர்கள் தூக்கி எறிய தொடங்கினர். மனிதர்களைப் போல் சிந்திக்கவும் செயலாற்றவும் தொடங்கினர். அரசர்கள் அதைக் கண்டு அவர்களது எதேச்சாதிகாரத் தன்மைக்காக நடுங்கினர்.
பொறாமையின் பயங்கரங்களை எரியச் செய்வதில் ரோமன் கத்தோலிக்க சபை நிதானமாக இருக்கவில்லை. 1525 வருடத்தில் பிரான்ஸ் நாட்டின் அரச பிரதிநிதியை பார்த்து போப், புரொட்டஸ்டாண்டு மார்க்கத்தின் இந்த பைத்தியக்காரத்தனம் மதத்தை மட்டும் அழிப்பதோடு சகல கர்த்தத்துவங்களையும் மேன்மைகளையும் சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் அவைகளின் அருகிலுள்ள பதவிகளையும் கூட அழித்துவிடும் என்றார். சில வருடங்களுக்குப் பின் அந்தஸ்துமிக்க ஒரு போப்பு மார்க்கவாதி, உங்களுடைய அரச மேன்மையை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் விரும்பினால், நாடு அமைதியுடன் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், கத்தோலிக்க விசுவாசத்தை பாதுகாப்பதற்காக ஆண்மையுடன் நின்று உங்களது ஆயுதங்களினால் அதன் எதிரிகள் அனைவரையும் கீழடக்குங்கள் என்று அரசனை எச்சரித்தார். புரொட்டஸ்டாண்டு கோட்பாடு புதுமைகளையும் தவறுகளையும் தழுவும்படி மக்களை நயப்படுத்தி அரசனின் மீதுள்ள மக்களின் பக்திமிக்க தன்மையைக் கொள்ளையிட்டு சபை, நாடு ஆகிய இரண்டையும் பாழ்படுத்தும் என்று பொதுமக்களுடைய தவறான எண்ணத்தை தூண்டிவிடும்படி ஒரு இறையியல் வல்லுநர் அறிவித்தார். இவ்விதமாக சீர்திருத்தத்திற்கு எதிராக பிரான்ஸ் நாட்டை அணிவகுத்து நிற்கச் செய்வதில் ரோமன் கத்தோலிக்க சபை வெற்றியடைந்தது. சிங்காசனத்தை நிலைநிறுத்தவும் மேன்மக்களை காக்கவும் சட்டத்தை நிலைநிறுத்தவும் பிரான்ஸ் நாடு உபத்திரவம் என்னும் வாளை அதன் உரையிலிருந்து வெளியிலெடுத்தது.
பயங்கரமான நிலையை, அந்த கொள்கையினால் ஏற்படவுள்ள பலன்களை அந்த நாட்டின் அதிபதிகள் முன்னதாக கண்டறியவில்லை. நாட்டின் செழுமைக்கு மூளைக்கல்லாக இருக்கும் நீதி, புலனடக்கம், சத்தியம், தூய்மை, அனுதாபம் ஆகிய கொள்கைகளை வேதாகம போதனைகள் மக்களின் மனங்களிலும் இதயங்களிலும் நட்டிருந்திருக்கும். நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு. நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதிமொழிகள் 14:34, 16:12. தெய்வீகப் பிரமாணங்களுக்கு எவனொருவன் கீழ்ப்படிவானோ அவன் மிக உண்மையாக நாட்டின் சட்டத்தையும் மதிப்பான். எவனொருவன் தேவனை மதிக்கிறானோ அவன் நீதியையும் சட்டப்பூர்வமான அதிகாரத்தையும் மதிப்பான். ஆனால் மகிழ்ச்சியற்ற பிரான்ஸ் நாடு வேதாகமத்தை தடை செய்து அதன் சீடர்களை விரட்டியது. தங்களது மன உணர்த்துதலின்படி நடக்கும் தைரியம் பெற்றிருந்த கொள்கையும் நேர்மையமிக்க மனிதர்கள் தீவிரமான நுண்ணறிவையும் சன்மார்க்க பலத்தையும் கொண்டிருந்த மனிதர்கள் நூற்றாண்டுகளாக சத்தியத்திற்காக பாடனுபவித்த விசுவாசிகள் பாய்மரக் கப்பல்களில் கேவலமான அடிமைகளாக உழைத்து நெருப்பில் அழிந்தனர். நிலவரைகளில் அழுகிப் போயினர். ஓடிப்போவதில் ஆயிரமானோர் பாதுகாப்பைக் கண்டனர். சீர்திருத்தத்தின் ஆரம்பத்திற்குப் பின் இந்நிலைமை 250 ஆண்டுகள் தொடர்ந்தது.
உபத்திரவப்படுத்துகிறவர்களின் பைத்தியக்காரத்தனமான கோபத்திற்கு ஆளாகி தங்கள் முன்னிருந்து ஓடிப்போன சுவிசேஷத்தின் சீடர்களைக் காணாத ஒரு தலைமுறையினர் கூட இருக்கவில்லை. பிரான்ஸ் நாட்டில் அப்படி ஓடிப்போனவர்கள் தாங்கள் அடைக்கலம் புகுந்த இடங்களைச் செழுமைப்படுத்த அவர்களது நுண்ணறிவு, கலைகள், தொழில்கள் மற்றும் அவர்களை மிகச்சிறந்தவர்களாக்கியிருந்த ஒழுக்கம் ஆகியவைகளையும் தங்களுடன் கொண்டு சென்றிருந்தனர். இந்த ஈவுகளினால் அவர்கள் புகலிடமாகச் சென்ற மற்ற நாடுகளைச் செழிப்படையச் செய்தபோது அவர்களது சொந்த நாட்டை வெறுமையாக்கினர். அந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட்டவர்கள் பிரான்சிலேயே இருந்திருந்தால் இந்த 300 ஆண்டுகளில் அவர்களது கலைத்திறன்கள் அவர்களுடைய உற்பத்தியாளர்களை முன்னேற்ற பயன்படுத்தப்பட்டிருந்தால் அவர்களது உற்பத்தி செய்யும் அறிவின் மேன்மையும் பிரித்தறியும் திறனும் இலக்கியங்களைச் செழுமையடையச் செய்து விஞ்ஞானத்தை பயிற்றுவித்திருந்தால் அதன் ஆலோசனை மண்டங்களுக்கு அவர்களது ஞானம் வழிகாட்டியிருந்தால் போர் செய்வதில் அவர்களது தைரியம் வெளிக்காட்டப்பட்டிருந்தால் அவர்களது நேர்மை சட்டங்களை உருவாக்கியிருந்தால் வேதாகமம் தந்த சமயக் கோட்பாடு மக்களின் நுண்ணறிவை பலப்படுத்தி மனசாட்சியை ஆளுகை செய்திருந்தால் எப்படிப்பட்ட மகிமை இன்று பிரான்ஸ் நாட்டைச் சூழ்ந்திருந்திருக்கும்! நாடுகளுக்கு முன்மாதிரியான எப்படிப்பட்ட ஒரு பெரும் செழுமை மிக்க மகிழ்ச்சி மிக்க நாடாக அது இருந்திருக்கும்! ஆனால் சிறப்பான ஒவ்வொரு ஆசிரியரையும், ஒழுக்கத்தின் வீரர்கள் ஒவ்வொருவரையும், சிங்காசனத்தை பாதுகாக்க நேர்மையுடன் நின்றிருந்த ஒவ்வொருவரையும் குருட்டுத்தனமான இணங்காத மதவெறி தனது நாட்டை விட்டு விரட்டச் செய்தது. அந்த நாட்டைப் புகழும் மகிமையுமிக்கதாகச் செய்திருந்திருக்கக்கூடியவர்களை நோக்கி கம்பங்களில் கட்டி எரிக்கப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல், இதில் எதைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டது. இறுதியில் அந்த நாட்டின் சீரழிவு முழுமையடைந்தது. அதன்பின் தடை செய்ய மனசாட்சி இருக்கவில்லை. கட்டி வைத்து எரிப்பதற்கு இழுத்துச் செல்ல மதமும் இருக்கவில்லை. ஒழித்துக் கட்ட தேசபக்தியும் இல்லை. அதன் பலன் கொடுமைகள் நிரம்பின புரட்சியே.
ஹுக்நாட் இனத்தவர்கள் ஓடிப்போனவுடன் பிரான்ஸ் நாட்டின் மீது ஒரு சரிவு, ஒரு பொதுவான சரிவு உண்டானது. நன்றாக உற்பத்தி செய்து முன்னேறிக் கொண்டிருந்த நகரங்கள் அழிவில் வீழ்ந்தன. வளமிக்க மாவட்டங்கள் அவைகளின் பழைய வனாந்தர நிலையை அடைந்தன. வழக்கமில்லாத முன்னேற்றத்தின் ஒரு காலத்தை நுண்ணறிவின் மந்த நிலையும் சன்மார்க்க வீழ்ச்சியும் பின்தொடர்ந்தன. பாரிஸ் நகரம் ஒரு விசாலமான பிச்சைக்காரர்களின் வீடாயிற்று. புரட்சி வெடித்தபோது அரசனிடம் பிச்சை கேட்பவர்களாக 200,000-க்கும் மேற்பட்ட ஒன்றுமில்லாதவர்கள் இருந்தனர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அழிந்து கொண்டிருந்த அந்த நாட்டில் ரோம சபையைச் சேர்ந்த ஜெசுவைட், கத்தோலிக்க மார்க்கத்திலுள்ள ஒரு குழுவின் பெயர் மட்டும் செழுமையடைந்து கொண்டிருந்தனர். சபைகள், பள்ளிகள், சிறைச்சாலைகள், அடிமைக் கப்பல்களை அவர்கள் தங்களது பயங்கரமான கொடுங்கோன்மையுடன் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். மதகுருக்கள், அரசன், சட்டசபை அங்கத்தினர்களுடைய திறமைகளை திக்குமுக்காடச் செய்து பிரான்ஸ் நாட்டை அராஜகம் வீழ்ச்சி ஆகியவைகளுக்குள் மூழ்கடித்த அரசியல் சமூக பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை சுவிசேஷம் கொண்டு வந்திருக்கும். ஆனால் ரோமசபையின் மேலாதிக்கத்தில் இரட்சகரின் ஆசீர்வாதமான பாடங்களையும் இரட்சகரால் கற்பிக்கப்பட்டிருந்த தர்த்தியாகம், சுயநலமற்ற அன்பு என்னும் ஆசீர்வாதமான பாடங்களையும் மக்கள் இழந்தனர். மற்றவர்களின் நன்மைக்காக சுயநலத்தை மறுத்தல் என்னும் பழக்கத்திலிருந்து அவர்கள் விலகிச் சென்றிருந்தனர். செல்வந்தர்கள் ஏழைகளை ஒடுக்குவது கண்டிக்கப்படாமலிருந்ததோடு ஏழைகளின் வேலைகளுக்கும் கீழான நிலைமைக்கும் உதவியும் கிடைக்காமலிருந்தது. செல்வந்தர்கள் மற்றும் வல்லமை மிக்கவர்களின் சுயநலம் அதிகமதிகமான வெளிப்படையானதாகவும் ஒடுக்கக்கூடியதாகவும் வளர்ந்தது. பேராசையும் ஊதாரித்தனமும் ஏழை கூலிக்காரர்களிடமிருந்து பணத்தை நெருக்கி வசூல் செய்யும் நிலையை நூற்றாண்டுகளாக உண்டு பண்ணியது. செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு தீங்கிழைத்தனர். ஏழைகள் செல்வந்தர்களை வெறுத்தனர்.
அநேக மாநிலங்களில் பண்ணைகள் மேன்மக்களுக்கு சொந்தமானவையாக இருந்தன. வேலை செய்பவர்கள் வாடகை வீடுகளில் இருந்தனர். அவர்கள் நில உடைமையாளர்களின் இரக்கத்தைச் சார்ந்தவர்களாக இருந்து அவர்களது அளவிற்கு மீறிய கோரிக்கைகளுக்கு கீழ்ப்படியும்படி வற்புறுத்தப்பட்டிருந்தனர். சபையையும் நாட்டையும் ஆதரிக்க வேண்டிய சுமை மத்தியதர மக்களின் மீதும் ஏழைகளின் மீதும் விழுந்தது. இவர்கள் அரசாங்க அதிகாரிகளினாலும் குருமார்களாலும் பாரமான விதத்தில் வசூலிக்கப்பட்டனர். மேன்மக்களின் மகிழ்ச்சி மேலான சட்டமாக கருதப்பட்டிருந்தது. விவசாயிகளும் பண்ணை கூலியாட்களும் பட்டினி கிடந்தாலும் ஒடுக்குபவர்கள் அவர்களை கவனிக்கவில்லை. ஒவ்வொரு காரியத்திற்கும் நில உடைமையாளர்களின் விருப்பங்களை முழுவதுமாக ஆலோசிக்க வேண்டியிருந்தது. விவசாய தொழிலாளர்களின் வாழ்க்கை தீராத வேலையுள்ளதாகவும் விடுதலை பெற முடியாத துன்பம் மிகுந்ததாகவும் இருந்தது. எப்போதாவது தைரியமாக குறை கூறினால் கீழ்த்தரமான அவமதிப்புடன் நடத்தப்பட்டனர். நீதிமன்றங்கள் கூலிக்காரருக்கு எதிராக மேன்மகன் சொல்லுவதையே எப்போதும் கவனித்தது. நீதிபதிகள் அவப்பெயரை உண்டு பண்ணும் விதத்தில் லஞ்சம் வாங்கிக் கொண்டிருந்தனர்.
முற்றிலும் நேர்மையற்ற அமைப்பால் ஆட்சியாளர்களின் கீழ்த்தரமான சலனபுத்தி சட்டத்தை கையில் வைத்திருந்தது. மதச்சார்புடையவர்கள் ஒரு பக்கத்திலும் மதச்சார்பற்ற வலிமை மிக்கவர்கள் மறுபக்கத்திலுமாக இருந்து பொதுமக்களை கசக்கிப் பிழிந்து வசூலித்த வரிகளில் பாதி கூட அரசின் கருவூலத்திற்கோ சபையின் கருவூலத்திற்கோத்திற்கோ செல்லவில்லை. மீதமாக இருந்ததும் ஊதாரித்தனமான மகிழ்ச்சிக்கென்று வீணாக்கப்பட்டது.
இவ்விதமாக தங்களுக்கு கீழிருந்தவர்களை ஒடுக்கினவர்கள் வரி கொடுப்பதிலிருந்து விலக்கப்பட்டு சட்டத்தினால் அல்லது பழக்கத்தினால் அரசுப் பணியில் வேலை செய்யத் தகுதியுடையவர்களாக இருந்தனர். சுமார் 1.5 லட்சம் பேர் இச்சலுகைகளைப் பெறும் வகுப்பினர்களாக இருந்தனர். அவர்களது சந்தோஷங்களுக்காக பல லட்சக்கணக்கானவர்கள் நம்பிக்கையற்ற படுமோசமான வாழ்க்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தனர்.
நீதிமன்றம் தாம்பீகத்திலும் வீண் செலவிலும் இயங்கிக் கொண்டிருந்தது. மக்களுக்கும் அதிபதிகளுக்கும் இடையில் நம்பிக்கையில்லாமல் இருந்தது. அரசாங்கத்தின் சகல நடவடிக்கைகளின் மீதும் அவை உள்நோக்கமும் சுயநலமும் உடையவை என்னும் சந்தேகம் பற்றிக் கொண்டிருந்தது. புரட்சிக்கும் 50 ஆண்டுகளுக்கு முன் 15 லூயி என்பவன் அரியணையை அடைந்தான். அவன் மோசமான அந்த நேரங்களிலும் கூட மூடத்தனமான கேலிக்குரிய இன்பங்களில் ஈடுபட்டவன் என்று குறிப்பிடப்பட்டவனாக இருந்தான். மேன்மக்களின் சீர்கட்ட கொடுமையான ஆட்சியோடு, ஏழ்மையான அறியாமையிலிருந்த மக்களோடு அந்த நாட்டில் ஒரு பயங்கரமான கலகம் உண்டாக இருக்கிறது என்பதை முன்னதாகக் காண்பதற்கு ஒரு தீர்க்கதரிசியின் கண் தேவையாக இருக்கவில்லை. நான் உயிரோடு இருக்கும் அளவும் எவ்விதமாகச் செல்லுமோ அவ்விதமாக நடத்த முயலுங்கள். எனது மரணத்திற்குப் பின் அது எப்படி நடக்குமோ அப்படி நடக்கட்டும் என்பது ஆலோசகர்களின் எச்சரிப்பிற்கு அரசனின் வழக்கமான பதிலாக இருந்தது. சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று வீணாக வற்புறுத்தப்பட்டிருந்தது. தீங்குகள் நிகழ்வதை அவன் கண்டான். ஆனால் அவைகளைச் சந்திக்கும் தைரியமோ அல்லது வல்லமையோ அவனிடம் இருக்கவில்லை. எனக்குப் பின் ஜலப்பிரளயம் என்னும் அவனது சோம்பலான சுயநலமிக்க பதில் விடுகைக்காக காத்திருந்த பிரான்சை பற்றிய உண்மையான சித்திரமாக இருந்தது. நாடு பலவீனமடையும் என்பதை நன்கு அறிந்திருந்தும் அரசர்கள் அதிபதிகள் ஆகியோரின் பொறாமையை பயன்படுத்தி மக்களை அடிமைத்தனத்திற்குள் வைப்பதற்கு ரோம சபை அவர்களை வசீகரித்தது. அதிபதிகளையும் மக்களையும் தனது அடிமைகளாகக் கட்டி வைக்கும் நோக்கத்தில் மனிதர்களை பலனுள்ள விதத்தில் வைத்துக் கொள்வதற்கு அவர்களது ஆத்துமாவின் மீது விலங்குகள் பூட்டப்பட வேண்டும் என்ற நெடுந்தூரப் பார்வை கொள்கையோடு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து தப்பிவிடாமல் இருப்பதற்கு நிச்சயமான வழி அவர்களை சுதந்திரம் பெற தகுதியற்றவர்களாக்குவதுதான் என்பதை அது உணர்ந்திருந்தது. உடலில் உண்டாகக்கூடிய துன்பங்களை விட 1000 மடங்கு அதிபயங்கரமான சன்மார்க்க வீழ்ச்சி இந்த கொள்கையின் விளைவாக உண்டாயிற்று. வேதாகமத்தை இழந்து மதவிரோதம் சுயநலம் ஆகியவைகளின் போதனைகளுக்கு விடப்பட்டு அறியாமை மூடநம்பிக்கை ஆகியவைகளுக்கு ஆளாக்கப்பட்டு தீய பழக்கங்களுக்குள் மூழ்கடிக்கப்பட்டு மக்கள் தங்களை சுயமாக ஆளும் தன்மையே அற்றவர்களாக்கப்பட்டிருந்தனர். ஆனால் இந்த செயல்கள் அனைத்தும் ரோம சபையின் நோக்கத்திற்கு மாறுபட்டதாக இருந்தது. அதன் பிடிவாதமான கோட்பாடுகளுக்கு இணங்கி திருப்பலி பூசைகளை நடத்துவதற்கு பதிலாக அதன் செயல்கள் அவர்களை நாத்திகர்களாகவும் புரட்சிக்காரர்களாகவும் ஆக்கிற்று. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை குருமார்களின் கைவேலை என்று அவர்கள் நிந்தித்தனர். குருமார்களை ஒடுக்குதலின் கூட்டாளிகள் என்றே நோக்கினர். அவர்கள் அறிந்திருந்த ஒரே தெய்வம் ரோம் நாட்டுக் கடவுள்தான். அதன் போதனைகள் ஒன்று மட்டும்தான் அவர்கள் மதமாக இருந்தது. அதன் பேராசையும் கொடூரத்தையும் அவர்கள் வேதாகமத்தின் சட்டரீதியான கனியாகக் கருதி அதில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ரோமன் கத்தோலிக்க சபை தேவனுடைய தன்மைகளை தவறான விதத்தில் எடுத்துக்காட்டி அவருடைய எதிர்பார்ப்புகளை திரித்திருந்தது. எனவே மனிதர்கள் இப்பொழுது வேதாகமத்தையும் அதன் ஆசிரியரையும் நிராகரித்தனர். வேதவாக்கியங்களால் அனுமதிக்கப்பட்டவை என்று போலியாகக் கூறி அதன் பிடிவாதமான கோட்பாடுகளை குருட்டுத்தனமாக விசுவாசிப்பது அவசியம் என்றது. அதன் எதிர்விளைவாக வால்டேரும் அவரது சகாக்களும் தேவனுடைய வார்த்தையை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து நாத்திகவாதத்தின் விஷத்தை எங்கும் பரப்பியிருந்தனர். ரோம சபை அதன் இரும்பு குதிகாலின் கீழ் மக்களை நசுக்கியது. இப்பொழுது திரள் கூட்டமானவர்களும் கீழ்த்தரமானவர்களும்
முரடர்களாகி அதன் கொடும் கோன்மைக்கு எதிர் நடவடிக்கையாக சகல கட்டுப்பாடுகளையும் தூர வீசி எறிந்தனர். அதன் பளபளக்கும் வஞ்சகத்துக்கு இதுவரை செலுத்தியிருந்த தொழுகையினால் கோபமடைந்த அவர்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் ஒன்றாக நிராகரித்து தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தவர்கள் சுயாதீனத்தை தவறாக எடுத்துக்கொண்டு அவர்களது கற்பனையான சுதந்திரத்திற்காக களி கூர்ந்தனர்.
புரட்சியின் ஆரம்பத்தில் மேன்மக்கள் மதகுருமார்களாகிய இருசாராரையும் விட இம்மக்களுக்கு பிரதிநிதித்துவம் செய்யும் சலுகை அரசனால் அனுமதிக்கப்பட்டது. இவ்விதமாக அதிகாரத்தை நடுநிலைப்படுத்தும் வலிமை மக்களிடமிருந்தது. ஆனால் அதை ஞானத்துடனும் சீராகவும் பயன்படுத்த அவர்கள் ஆயத்தமற்றவர்களாக இருந்தனர். நாங்கள் அனுபவித்த தவறுகளை சரிசெய்யும் வாஞ்சை மிக்கவர்களாக சமுதாயத்தை திரும்ப நிர்மாணிக்க தீர்மானித்தனர். தங்களுக்கு இழைக்கப்பட்டிருந்த தவறுகளைப் பற்றிய கசப்பை அதிக காலம் ஞாபகத்தில் வைத்திருந்த அம்மக்கள் தாங்க முடியாத துயர்நிலையை புரட்சிகரமாக மாற்ற தீர்மானித்து தங்களது துன்பங்களுக்கு காரணமானவர்களாக கருதியிருந்தவர்கள் மீது பழிவாங்கும் செயலில் ஈடுபடவும் தீர்மானித்திருந்தனர். கொடுங்கோன்மையின் கீழ் ஒடுக்கப்பட்டவர்கள் கச்சிருந்த பாடங்களை வெளிக்காட்டி தங்களை ஒடுக்கினவர்களின் மீது ஒடுக்குபவர்களாக மாறினார்கள்.
மகிழ்ச்சியற்ற பிரான்ஸ் நாடு அது விதைத்திருந்த விதையை இரத்தத்தில் அறுவடை செய்தது. ரோம சபையின் கட்டுப்படுத்தும் வல்லமைக்கு கீழ்ப்படிந்து இருந்ததினால் அந்த நாட்டில் உண்டான விளைவுகள் மிகப் பயங்கரமானவையாக இருந்தன. சீர்திருத்தத்தின் ஆரம்பத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையின் செல்வாக்கின் கீழ் அது எங்கு முதலாவதாக கம்பத்தில் கட்டி வைத்து எரித்ததோ அதே இடத்தில் புரட்சியானது அதன் முதல் கில்லட்டின் என்னும் கழுத்தை வெட்டி கொலை செய்யும் கருவியை அமைத்தது. 16ஆம் நூற்றாண்டில் புரொட்டஸ்டாண்டு விசுவாசத்திற்காக இரையாக்கப்பட்டவர்கள் எந்த இடத்தில் எரிக்கப்பட்டார்களோ அதே இடத்தில் 18ஆம் நூற்றாண்டில் முதல் பலியாட்கள் கில்லட்டின் என்ற கருவியால் வெட்டப்பட்டனர். ஆரோக்கியத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய சுவிசேஷத்தை விரட்டியதன் விளைவாக பிரான்ஸ் நாடு நாத்திகத்திற்கும் பாழாவதற்குமான பாதையை திறந்தது. தேவ பிரமாணத்தின் கட்டுப்பாடு நீக்கப்பட்டபோது மனிதவெறிகள் என்னும் அலையின் வல்லமையை தடுத்து நிறுத்த மனித சட்டங்களின் வல்லமைகள் போதாது என்று காணப்பட்டது. அந்த நாடு கலகத்திலும் அராஜகத்திலும் அடித்துச் செல்லப்பட்டது. வேதாகமத்திற்கு எதிரான யுத்தம் பயங்கரத்தின் ஆளுகையின் காலம் என்று உலக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள சகாப்தத்தை துவக்கியது. மனிதர்களின் வீடுகளிலும் இதயங்களிலுமிருந்து சமாதானமும் சந்தோஷமும் அகற்றப்பட்டது. ஒருவருக்கும் பாதுகாப்பு இருக்கவில்லை. இன்று வெற்றியடைந்தவன் சந்தேகத்திற்கு உள்ளானவனாகி மறுநாள் குற்றவாளியாக்கப்பட்டிருந்தான்.
பலாத்காரமும் ஆசை வெறிகளும் தடுக்க முடியாத விதத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்தன. அரசன் குருமார்கள் மேன்மக்களாகியோர் உணர்ச்சியால் கொந்தளித்து பைத்தியமாகியிருந்த மக்களின் அக்கிரமங்களுக்கு கீழ்ப்படியும்படி வற்புறுத்தப்பட்டிருந்தனர். அரசனின் மரண தண்டனை அவர்களது பழிவாங்கும் தாகத்தை அதிகரித்தது. அரசனுக்கு மரண தண்டனை விதித்தவர்கள் விரைவில் அவனை பின்பற்றி தூக்கு மேடைக்குச் சென்றனர். புரட்சிக்கு எதிரானவர்கள் என்று சந்தேகிக்கப்பட்ட அனைவர் மீதும் ஒரு பொதுவான படுகொலை தீர்மானிக்கப்பட்டது. ஒரு சமயத்தில் 200,000 கைதிகளைக் கொண்டிருந்தது சிறைச்சாலை. அந்த நாட்டின் நகரங்கள் பயங்கர நிகழ்ச்சிகள் நிறைந்தவையாக இருந்தன. புரட்சிக்காரர்களின் ஒரு கட்சி மற்றொரு கட்சிக்கு எதிராக இருந்தது. பிரான்ஸ் நாடு ஒருவரையொருவர் எதிர்த்து சண்டையிடும் தங்களுடைய வெறிகளினால் அடித்துச் செல்லப்பட்ட மூர்க்கமானவர்களின் பெரும் யுத்தகலமாயிற்று. பாரிஸில் அமளிகள் ஒன்றன்பின் ஒன்றாகத் தொடர்ந்தன. அந்த நகர மக்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்வதைத் தவிர வேறு நோக்கம் எதுவுமற்ற தாறுமாறான கட்சிகளாகப் பிரிந்திருந்தனர். இந்த துன்பத்தை மேலும் அதிகப்படுத்தும் விதத்தில் அந்த நாடு நீண்ட காலமாக நாசத்தை உண்டு பண்ணும் விதத்தில் ஐரோப்பாவின் பெரும் வல்லமைகளுடன் யுத்தத்திலிருந்தது. அந்த நாடு ஏறத்தாழ திவாலாகி சம்மளப்பாக்கிக்காக இராணுவத்தினர் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர். பாரிஸ் நகர மக்கள் பட்டினியிலிருந்தனர். வழிப்பறிக்காரர்களால் மாநிலங்கள் பாழாக்கப்பட்டிருந்தன. அராஜகத்தினாலும் தீய செயல்களினாலும் சமூக மக்கள் ஏறத்தாழ ஒன்றுமில்லாதவர்களாக்கப்பட்டிருந்தனர்.
ரோமன் கத்தோலிக்க சபை மிகுந்த அக்கறையுடன் போதித்த கொடூரம், சித்திரவதை ஆகியவைகளின் பாடங்களை மக்கள் அனைவரும் நன்கு கற்றுக்கொண்டனர். தேவகோபமாகிய தண்டனையின் நாள் முடிவில் வந்தது. இப்பொழுது நிலவரைகளுக்கும் சிதைகளுக்கும் இழுத்துச் சென்று தள்ளப்பட்டவர்கள் இயேசுவின் சீடர்கள் அல்ல.
வெகு காலத்திற்கு முன்பே அவர்கள் அழிந்து போயிருந்தனர் அல்லது நாடு கடத்தப்பட்டிருந்தனர். எதையும் விட்டு வைக்காமலிருந்த ரோம சபை இரத்தம் சிந்தும் செயல்களில் மகிழ்ச்சி காணும்படி பயிற்சி அளித்தவர்களின் மரண அபாயமிக்க வல்லமையை உணர்ந்தது. அநேக காலங்களாக பிரான்ஸ் நாட்டின் குருமார்கள் வெளிக்காட்டியிருந்த உபத்திரவத்தின் முன்மாதிரி நன்கு தெரியும்படியான உக்கிரத்துடன் இப்பொழுது அதன்மீதே திரும்பினது. குருமார்களின் இரத்தம் தூக்கு மேடைகளில் சிவப்பாக வழிந்தோடியது. ஒரு சமயத்தில் ஹுக்நாட் மக்களால் நெருக்கமாக இருந்த அடிமை கப்பல்களும் சிறைச்சாலைகளும் இப்பொழுது அவர்களை உபத்திரவப்படுத்தியிருந்தவர்களால் நிறைந்திருந்தது. பெஞ்சுகளில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு துடுப்புகளை ஓயாமல் வலித்து உடைத்திருந்த சாதுவான மதவிரோதிகளாக எண்ணப்பட்டவர்கள் மீது ரோம சபை மிக தாராளமாக இழைத்திருந்த கொடுமைகள் அனைத்தையும் இப்பொழுது அதன் குருமார்கள் அனுபவித்தனர்.
அதற்குப் பின் அநாகரிகமான நீதிமன்றங்களின் மிக மோசமான மனிதர்களால் நடத்தப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான நாட்கள் வந்தன. இந்த சமயத்தில் தண்டனை இல்லாமல் ஒருவராலும் தனது அயலானை வாழ்த்த முடியாது அல்லது தனது ஜபத்தை கூற முடியாது என்னும் நிலைமை உண்டானது. மூளை முடுக்குகளெங்கும் ஒற்றர்கள் பதிவிருந்தனர். கழுத்தை வெட்டும் இயந்திரம் ஒவ்வொரு நாள் காலையிலும் கடினமாக வேலை செய்தது. அடிமை கப்பலில் அடிமைகள் நெருக்கமாக வைக்கப்படுவது போல சிறைச்சாலைகள் நெருக்கமாக நிரம்பியிருந்தன. இரத்தம் நுரையுடன் சாக்கடை கால்வாய்களில் ஓடியது. விழுகைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் வண்டிகள் நிறைய பாரிஸ் நகர சாலைகளில் கொண்டு செல்லப்பட்டனர். தலைமைக் குழுவினால் அனுப்பப்பட்டிருந்த முன் ஆலோசனைக் குழு தலைநகரிலும் அறியப்பட்டிராத விதத்தில் கொடுமைமிக்க வெறியாட்டங்களை அளவிற்கும் மிஞ்சிய விதத்தில் செய்தது. மரணக்கருவியின் கத்தி வெட்டும் வேலையைச் செய்ய மெதுவாக மேலும் கீழும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தது. தட்டையான அடிப்பாகமுள்ள பெரும் படகுகளில் மெருக்கமாக மக்கள் ஏற்றிச் செல்லப்பட்டு நடுக்கடலில் அந்த படகுகளின் அடிப்பாகத்தில் துளைகள் இடப்பட்டன. லையான் நகரம் ஒரு பாலைவனமாக மாறியது. அர்ராஸ் என்னுமிடத்தில் சிறை கைதிகளுக்கு விரைவான மரணம் என்னும் கொடூரமான இரக்கங்கூட மறுக்கப்பட்டிருந்தது. லாயிர் என்னுமிடத்தில் சவுமூரிலிருந்து கடற்கரை வரை ஒருவரையொருவர் காமலீலை செய்யும் விதமாக ஒன்றாகச் சேர்த்து கட்டப்பட்டிருந்த நிர்வாணப் பிரேதங்களின் மீது பெரும் காக்கை கூட்டங்களும் கழுகு கூட்டங்களும் விருந்துண்டன.
ஆண் பெண் வயதானோர் என்று இரக்கம் காட்டப்படவில்லை. கேடுகட்ட அரசினால் கொலை செய்யப்பட்டிருந்த வாலிபர்கள் 17 வயதிலிருந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை நூற்றுக்கணக்கானவர்கள் என்று கணக்கிடப்பட வேண்டியதாக இருந்தது. தாய்மார்களிலிருந்து பறித்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஈட்டியிலிருந்து ஈட்டிக்கு மாறி மாறி புரட்டி குத்தி வீசப்பட்டனர். குறைந்த கால 10 வருட இடைவெளியில் லட்சக்கணக்கான மனிதர்கள் அழிந்தனர்.
இவை அனைத்தும் சாத்தான் விரும்பியபடி நடத்தப்பட்டன. இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் யுகங்கள் நெடுகிலும் செயலாற்றியிருந்தான். ஆரம்ப முதல் இறுதி வரை மனிதர்களை ஏமாற்றுவதுதான் அவனது கொள்கையாக இருக்கிறது. மனிதர்களின் மீது துன்பத்தையும் துர்ப்பாக்கியத்தையும் கொண்டுவருவது தேவனுடைய கரத்தின் கிரியைகளை அலங்கோலப்படுத்தி தீட்டுப்படுத்துவது. தெய்வீக நோக்கங்களாகிய அனுதாபம், அன்பு ஆகியவைகளை களங்கப்படுத்தி இவ்விதமாக பரலோகத்தில் துயரமுண்டாகச் செய்வது அவனது உறுதியான நோக்கமாக உள்ளது. அதன்பின் தனது வஞ்சகமிக்க தந்திரங்களினால் மனிதர்களின் மனங்களைக் குருடாக்கி சிருஷ்டிகரின் திட்டங்களின் பலன்தான் இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்பது போல் தனது குற்றச்சாட்டுகளை தேவனின் மீது திருப்பி வீசுவதற்கு அவர்களை நடத்துகிறான். இதேவிதமாக அவனது கொடூரமான வல்லமையினால் கீழ்த்தரமானவர்களாக மிருகத்தனமாக்கப்பட்டவர்கள் அவர்களது சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்போது அத்துமீறிச் செல்லவும் அக்கிரமங்களைச் செய்யவும் அவர்களை வற்புறுத்துகிறான். அதன்பின் கடிவாளமிடப்படாத இந்த உரிமத்தின் சித்திரம் கொடுங்கோளர்களாலும் ஒடுக்குபவர்களாலும் இவைகள்தான் சுதந்திரத்தின் பலன்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றன.
ஒரு உடையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள தவறு கண்டுபிடிக்கப்படும்போது சாத்தான் அதை வேறுவிதமான உடைக்குள் மூடி மறைக்கிறான். திரள் கூட்டமானவர்கள் முதல் தவறை எவ்விதமாக பெற்றுக்கொண்டார்களோ இதையும் அதேவிதமாக பெற்றுக்கொள்ளுகின்றனர். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் ஒரு வஞ்சகம் என்பதை மக்கள் கண்டுகொண்டபோது இந்த ஏதுகரத்தின் மூலமாக
தேவப்பிரமாணத்தை மீறும்படி அவர்களை நடத்த முடியாது என்பதை அவன் கண்டான். எனவே சகல மதங்களும் ஏமாற்றுபவைகளே, வேதாகமமும் ஒரு கட்டுக்கதையே என்று கருதும்படி அவர்களை வற்புறுத்தினான். தெய்வீகப் பிரமாணங்களை ஒரு பக்கமாக நீக்கிவிடச் செய்வதால் கடிவாளமிடப்படாத அக்கிரமங்களுக்கு அவர்கள் தங்களை தாங்களே விட்டுக் கொடுக்கின்றனர். தேவப்பிரமாணத்தால் தடை செய்யப்பட்டவைகளுக்கு விலகுவதில் தான் உண்மையான சுதந்திரம் இருக்கிறது என்னும் பெரும் சத்தியத்தை அறியாமலிருந்த பெரும் தவறுதான் பிரான்சின் குடிமக்களுக்கு இந்த துயரங்கள் உண்டாவதற்கு காரணமாக இருந்தது. ஆ, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஏசாயா 48:18-22. நீதிமொழிகள் 1:33.
கடவுள் இல்லை என்பவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் மருள விழுந்தவர்களும் தேவப்பிரமாணத்தின் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் தெய்வீகப் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதுடன்தான் மனிதனின் நல்ல வாழ்க்கை பிணைத்துக் கட்டப்பட்டிருக்கிறது என்பது அவர்களது செல்வாக்கின் பலன்களால் மெய்ப்பிக்கப்படுகின்றது. தேவனுடைய புத்தகத்திலிருந்து அந்த பாடங்களை வாசிக்காமலிருப்பவர்கள் நாடுகளின் வரலாறுகளில் அவைகளை வாசித்து அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றனர். மனிதர்களை கீழ்ப்படிவதிலிருந்து விலகிச் செல்லும்படி ரோமன் கத்தோலிக்க சபையின் மூலமாக சாத்தான் செயலாற்றிய போது அவனது ஏதுகரங்கள் மறைத்து வைக்கப்பட்டன. அவனது செயல்களின் பலனாக உண்டான கீழான நிலையும் துன்பங்களும் மீறுதலின் கனிகள் என்று காணப்படாதபடி மூடிமறைக்கப்பட்டன. இதுவரை அவனது வல்லமைக்கு எதிராக தேவ ஆவி செயலாற்றியிருந்தது. அதனால் அவனது நோக்கங்களின் முழு பலனையும் அடைவது தடுக்கப்பட்டிருந்தது. நிகழ்ந்து போன விளைவுகளின் காரணத்தையும் துன்பங்களின் மூல காரணத்தையும் மக்கள் ஆராயவில்லை. ஆனால் புரட்சியின் போது தேசிய கவுன்சிலினால் தேவப்பிரமாணம் பகிரங்கமாக புறம்பே நீக்கி வைக்கப்பட்டது. அதை பின்தொடர்ந்த பயங்கரத்தின் ஆளுகையில் காரணங்களையும் அதன் விளைவுகளையும் காண முடிந்தது.
பிரான்ஸ் நாடு வேதாகமத்தை பொதுமக்களின் முன் பகிரங்கமாக தடை செய்தபோது துன்மார்க்கரும் அந்தகார ஆவிகளும் தாங்கள் இதுவரை வாஞ்சித்திருந்த நோக்கத்தை அடைந்துவிட்டதற்காக தேவப்பிரமாணத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலையான சுதந்திரமான ஒரு ராஜ்யத்தை அடைந்துவிட்டதற்காக வெட்டிச் சிரிப்பு சிரித்தனர். துர்க்கிரியைக்குத்தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இதயம் பொல்லாப்பைச் செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாவி 100 தரம் பொல்லாப்பைச் செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்களென்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலைப் போலிருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதுமில்லை. பிரசங்கி 8:11-13. ஆகையால் நியாயமும் நீதியுமிக்க ஒரு பிரமாணத்தை மீறுவது தவிர்க்க முடியாத துன்பத்திலும் பாழாக்குதலிலும் முடியும். நியாயத்தீர்ப்பு உடனடியாக நிகழாமலிருந்த போதிலும் மனிதர்களின் துன்மார்க்கச் செயல்கள் அவர்களது அழிவிற்கான வேலையைச் செய்து கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான வருடங்களான மருள விழுகையும் குற்றங்களும் தேவ கோபமாகிய தண்டனையின் நாளுக்கென்று சேர்த்து வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. அவர்களது அக்கிரமம் நிறைவை அடைந்தபோது தெய்வீக பொறுமையை வருத்தப்படுத்துவது பயங்கரமான செயல் என்பதை தேவனை நிந்தித்தவர்கள் மிகவும் தாமதமாக அறிந்து கொண்டனர்.
சாத்தானின் கொடூரமான வல்லமையின் மீது தடை விதித்து கட்டுப்படுத்தும் தேவனுடைய ஆவி அதிகமாக நீக்கப்படும்போது மனிதர்களின் துர்பாக்கியமான நிலைமையில் மகிழ்ச்சியுள்ளவன் அவனது சித்தப்படி நடந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டான். எழுதுகோளினால் எழுதப்பட முடியாத அளவிற்கு பயங்கரமான குற்றங்களினால் அந்த நாடு நிரம்பும் வரை கலகத்தின் சேவையை தேர்ந்து கொண்டிருந்தவர்கள் அதன் பலனை அறுவடை செய்யும்படி விட்டுவிடப்பட்டனர். பாழாக்கப்பட்ட மாநிலங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் பயங்கரமான அழுகுரல், மிக மோசமான அழுகுரல்கள் கேட்கப்பட்டது. பூகம்பத்தினால் அசைக்கப்பட்டது போல் பிரான்ஸ் அசைக்கப்பட்டது. தேவப்பிரமாணத்திற்கு எதிராக உயர்த்தப்பட்ட பக்தியில்லாத கரத்தினால் மதம், சட்டம்,
சமுதாய ஒழுங்கு, குடும்பம், நாடு, சபை ஆகிய அனைத்தும் அடித்து வீழ்த்தப்பட்டன. துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். பாவி நூறு தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்களென்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். தங்கள் யோசனைகளினால் திருப்தியடைவார்கள். நீதிமொழிகள் 11:5, பிரசங்கி 8:13, நீதிமொழிகள் 1:29-31.
பாதாளத்திலிருந்து உயர் ஏறுகின்ற தேவதூஷணம் செய்யும் வல்லமையினால் கொலை செய்யப்பட்ட தேவனுடைய விசுவாசமுள்ள சாட்சிகள் அதிக காலம் மௌனமாக இருக்க வேண்டியதில்லை. 3.5 நாளைக்குப் பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயமுண்டாயிற்று. வெளிப்படுத்தல் 11. 1793 பிரான்ஸ் நாட்டின் சட்டசபை வேதாகமத்தை தடை செய்து கட்டளை பிறப்பித்தது. 3.5 வருடங்களுக்குப் பின் அந்த கட்டளையை நீக்கி வேதாகமத்தை அனுமதிக்கலாம் என்னும் புதிய தீர்மானத்தை அதே சட்டசபை நிறைவேற்றியது. பரிசுத்தமான தேவப்பிரமாணங்களை நிராகரித்ததன் பலனான குற்றங்களின் அளவற்ற தன்மையைக் கண்டு உலகம் திகிலடைந்தது. நீதி நெறிகளுக்கும் சன்மார்க்கத்திற்கும் அஸ்திவாரம் தேவன் மீதும் அவரது வார்த்தைகளின் மேலும் உள்ள விசுவாசம்தான் என்பதை மனிதர்கள் அங்கீகரித்தனர். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாயல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய்? ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் கரத்தையும் என் பெலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் நாமம் ஏகோவா என்று அறிந்து கொள்வார்கள். ஏசாயா 37:23, எரேமியா 16:21 என்பது தேவனின் எச்சரிப்பு.
இந்த இரண்டு சாட்சிகளைப் பற்றி தீர்க்கதரிசி மேலும் இங்கே ஏறிவாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்குப் போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். வெளிப்படுத்தல் 11:12 என்று அறிவிக்கிறார். பிரான்ஸ் நாடு தேவனுடைய இரண்டு சாட்சிகளுடனும் யுத்தஞ்செய்ததனால் அவைகள் வேதாகமம் இதற்கு முன் ஒருபோதும் இராத விதத்தில் மேன்மைப்படுத்தப்பட்டுள்ளன. 1804 பிரிட்டன் மற்றும் வெளிநாட்டு வேதாகமச் சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. அதை பின்தொடர்ந்து ஐரோப்பா கண்டத்தில் இதைப்போன்ற பல அமைப்புகள் அவைகளின் கிளைகளுடன் ஏற்படுத்தப்பட்டன. 1816 அமெரிக்க வேதாகமச் சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் வேதாகமச் சங்கம் ஏற்படுத்தப்பட்டபோது 50 மொழிகளில் வேதாகமங்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டன. அப்போதிலிருந்து அது நூற்றுக்கணக்கான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன.
1792 முந்திய 50 வருடங்களில் அயல்நாட்டு மிஷனரி ஊழியர்களின் மீது சொற்பமான கவனமிருந்தது. புதிய சங்கங்கள் ஏற்படுத்தப்படவில்லை. ஒரு சில சபைகள் மட்டுமே அஞ்ஞான நாடுகளில் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு சரியான முயற்சியை மேற்கொண்டிருந்தன. ஆனால் 18 முடிவில் ஒரு பெரும் மாறுதல் நிகழ்ந்தது. பகுத்தறிவுவாதத்தின் பலன்களினால் மனிதர்கள் அதிருப்தியடைந்து தெய்வீக வெளிப்படுத்தல், பரிச்சார்த்தமான மதம் ஆகியவைகளின் அவசியத்தை உணர்ந்தனர். 1793 முதல் இங்கிலாந்து மிஷனரியாக இந்தியாவுக்கு வந்த பக்திமிக்க கேரி என்பவர் மிஷனரி ஊழியத்தின் நெருப்பை புதிதாக இங்கிலாந்தில் கொளுத்தினார். 20 வருடங்களுக்குப் பின் அமெரிக்காவிலிருந்த ஒரு மாணவர் குழுவின் வைராக்கியம் அமெரிக்காவின் மிஷன் குழுமம் என்ற ஒன்றினை அமைத்தது. இந்த குழுமத்தின் மங்களகரமான செயலாக அமெரிக்க நாட்டிலிருந்து ஜட்சன் பர்மாவுக்கு மிஷனரியாகச் சென்றார். இந்த நேரத்திலிருந்து அயல்நாட்டு மிஷனரிமார்களின் ஊழியம் சற்றும் எதிர்பாராத அளவை எட்டியது. அச்சுக்கலையிலுண்டான முன்னேற்றம் வேதாகம விநியோகத்தில் ஒரு தீவிர முன்னேற்றத்தை உண்டு பண்ணியது. பல்வேறு நாடுகளுக்கு இடையேயான தொலைத்தொடர்பு வசதிகளின் அதிகரிப்பு பண்டைக்காலத்தில் நாட்டுக்கெதிராக நாடு கொண்டிருந்த தவறான எண்ணங்கள் தகர்த்தறியப்பட்டிருப்பது.
ரோமன் கத்தோலிக்க போப்புவின் அரசியல் அதிகார இழப்பு ஆகியவை தேவனுடைய வார்த்தையின் நுழைவிற்கு பாதையை திறந்திருக்கிறது. கட்டுப்பாடு எதுவுமின்றி சில வருடங்கள் வேதாகமம் ரோம் நகரத் தெருக்களில் விற்கப்பட்டன. இப்பொழுது உலகில் மனிதர்கள் இருக்குமிடங்களுக்கெல்லாம் அது கொண்டு செல்லப்படுகிறது.
கடவுள் இல்லை என்ற வால்டேர் என்பவர் ஒரு சமயம் 12 மனிதர்கள் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்தனர் என்று மக்கள் திரும்பத் திரும்ப கூறுவதைக் கேட்பதில் நான் களைப்புற்றிருக்கிறேன். அதை கவிழ்க்க ஒரு மனிதன் போதுமானவன் என்பதை நான் மெய்ப்பிப்பேன் என்று பெருமையுடன் கூறினார். அவர் இறந்து 100 வருடங்கள் கடந்துவிட்டன. வேதாகமத்திற்கு எதிரான போரில் லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்துள்ளனர். ஆனால் அது அழிக்கப்படுவதற்குப் பதிலாக வால்டேரின் காலத்தில் எங்கு 100,000 மட்டும் இருந்தனவோ அங்கு இப்பொழுது 10,000. ஆம், லட்சக்கணக்கான தேவனுடைய புத்தகத்தின் பிரதிகள் உள்ளன. கிறிஸ்தவ சபையை பற்றி ஒரு ஆரம்பகால சீர்திருத்தக்காரர், வேதாகமம் ஒரு கொல்லனின் உலைக்களமாக இருந்து அநேக சம்மட்டிகளை உடைத்துள்ளது என்றார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 54:17. நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஏசாயா 40:8. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகளெல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்குமுள்ள சதாகாலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். சங்கீதம் 111:7-8. மனித அதிகாரத்தின் மீது கட்டப்பட்டுள்ளவைகள் அனைத்தும் கவிழ்க்கப்பட்டுப் போகும். ஆனால் ஒருபோதும் மாறாத கண்மலையின் மீது அஸ்திவாரப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தைகளோ என்றென்றும் நிலைத்து நிற்கும்.